الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم، هذا ما كنتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من آتاه الله مالا فلم يؤدِ زكاته مثل له ماله يوم القيامة شجاعا أقرأ له زبيبتان يطبقه يوم القيامة، ثم يأخذ بلحزمتيه يعني بشزكيه، ثم يقول: أنا مالك أنا كنزك. رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகம் இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக காத்திபுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தபிஊங்கள், தபா தபிஈங்கள், கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையிலத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ, ஏவிருக்கிறார்களோ, அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ, விலக்கிருக்கிறார்களோ, அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, இதே போன்று அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் பலவிதமாக முயற்சி செய்வதை நாம் காண்கிறோம். தனிமனிதனாக இருந்தாலும், அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும், ஒரு நாட்டை எடுத்தாலும், ஒரு ஊரை எடுத்தாலும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி காணக்கூடாது என்பதற்காக, நாம் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக வேண்டி பலரும் பலவிதமாக முயற்சி செய்வதை நாம் காண்கிறோம். ஆனால் 90% தன்னுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக 90% வட்டியை கையாளுவதை நாம் காண்கிறோம். வட்டி மூலமாக வியாபாரம் செய்வதை காண்கிறோம். இன்று எந்த நாடெல்லாம் வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நாடெல்லாம் அண்மை காலமாக சைனாவாக இருக்கலாம், அதே போன்று அமெரிக்காவாக இருக்கலாம், இன்னும் பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை கண்டதே நாம் கேள்விப்பட்டோம். இன்னும் சொல்ல போனால், இன்னும் பல நாடுகள்ல பொருளாதார வீக்கத்தின் காரணமாக, பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் போன பல ஆச்சரியமான சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக வட்டியின் மூலமாக தொழில் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். அன்பான சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ் ஹராமாக்கின ஒன்றில் அல்லாஹ் நிச்சயமாக வரக்கத்தை வைத்திருக்க மாட்டான். ஒரு மனிதன் வட்டியின் மூலமாக தொழிலை ஆரம்பம் செய்கிறான் என்றா, தான் செய்யக்கூடிய தொழிலில் வட்டியை சம்பந்தப்படுத்தி செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக வெளிரங்கத்தில் லாபம் கிடைப்பதை போன்று இருந்தாலும், வெளிரங்கத்தில் தன்னுடைய பணத்தில் அபிவிருத்தி வளர்ச்சி ஏற்படுவதை போன்று இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், வியாபாரம் தொழிலை நான் ஹலாலாக இருக்கிறேன், நான் வட்டியை ஹராமாக இருக்கிறேன். ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்குலு ரிபா, வட்டியை நீங்கள் சாப்பிட வேண்டாம், வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்ய வேண்டாம், வட்டியோடு உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அப்படி நீங்க வட்டியின் மூலமாக வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பீன் என்று சொன்னா படைச்ச ரப்பு சொல்கிறான், யம் ஹக்குல்லாஹு ரிபா, அந்த வட்டியை அல்லாஹ் அழிச்சிடுவான். அண்ணான சகோதரர்களே, வட்டியோட சம்பந்தப்பட்டு நாம கோடி கணக்கு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை அல்லாஹ் எங்கட மௌத்துக்கு முன்னாலேயே, எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே அல்லாஹ் அழிக்காமல் எங்களை மௌத்தாக்க மாட்டான். அது பலவிதமாக அல்லாஹ் அழிக்கலாம். நோயின் மூலமாக, விபத்தின் மூலமாக, அனர்த்தங்கள் மூலமாக, சோதனைகள் மூலமாக, திடீரென்று ஆபத்தின் மூலமாக எங்களுடைய சொத்தை அல்லாஹ் அழிக்க முடியும், நாட்டமுள்ளவன். ஆனா நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களோட சொத்து அது வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய பரம்பரைய அல்லாஹ் எளிமையான, அதாவது பிறரிடத்துல கையேந்த கூடிய ஒரு பரம்பரையாக அல்லாஹ் ஆக்கிடுவார். வரலாறு நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வட்டியோட சம்பந்தப்பட்டு வாழ்ந்துட்டு மௌத்தாகினாங்களோ அவங்களோட பரம்பரை பிள்ளைகள் இன்று பாதையில பிச்செடுத்து கொண்டிருக்கிறாங்க. பன்மான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, இன்றைக்கு நிறைய பேங்க், நிறைய வங்கிகள் மனிதர்கள் பணத்துல அபிவிருத்திய காணணும் என்பதற்காக, பணத்துல வளர்ச்சியை காணணும், வியாபாரத்துல வளர்ச்சியை காணணும் என்பதற்காக, நாங்க உங்களுக்கு லோன் தாரோம், நீங்க எங்களுக்கு கிட்ட லீஸ் எடுங்க, நீங்க பயனில்லாம வாங்க, குறைஞ்ச வட்டிக்கு நாங்க தாரோம் என்று சொல்லுவாங்க. ஆனா அன்பான சகோதரர்களே, படைச்ச ரப்பு சொல்கிறான், في اموال الناس وما اعطيتم من ربا ليربو في اموال الناس, மனிதர்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சியை அபிவிருத்தியை உண்டு பண்ணுவதற்காக நீங்க வட்டியை கொடுக்கிறீங்களா? வெளிவங்கத்தில் அந்த வட்டி அபிவிருத்தியை உருவாக்குவதை போன்று இருந்தாலும் அல்லாஹ் கிடக்கிற அந்த வட்டி அந்த 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 ஹராமான முறையில் சம்பாதிக்க கூடிய பணம் வளராது, அல்லாஹ் வளர்க்கவும் விட மாட்டான். பண்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப ஒரு மனிதனுடைய வெல்த், ஒரு மனிதனுடைய பணம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அதிகமான லாபங்களை பெற்றுக் கொள்ளணும் என்றா, தான் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், தான் சம்பாதித்த அந்த பணத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் சில அமல்களை நமக்கு சொல்லி தருகிறது. அதில் முதலாவது அமல் தான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வயுர்பி ஸதகாத், நீங்க தான தர்மம் கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க, கேட்பவர்களுக்கு கொடுங்க. அதாவது எப்ப ஒரு மனிதனிடத்துல ஸதகா செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பான், அவனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் வளர்ச்சியை ஏற்படுத்துவான். குர்ஆன் சொல்லுது, யார் ஒரு மனிதன் தர்மம் செய்வாரோ, எந்த கொடுக்கிறாரு, ஒரு ரூபா கொடுக்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறான், அதை பல மடங்குகளாக ஆக்கி நான் அவனுக்கு கொடுப்பேன். ஒன்று கொடுத்தா அல்லாஹ் பத்தை கொடுக்கிறான், பத்தை விடவும் அதிகமாக கொடுக்கிறான். ஒரு மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி உண்டாகுவதற்கு முதல் காரணம் தான தர்மங்கள். இதே போல குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது அமல், வமா ஆதீக்கும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த வளம், இதை வைத்து ஒரு மனிதன் சரியாக கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறாரே, அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுக்கிறாரே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபவுலாஇக ஹுமுல் முபஈபூன், இவர்களுக்கு இரட்டிப்பாக கொடுக்கப்படும், ஆகிரால நன்மையும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும், துனியாவில் இவர் கொடுத்த ஜகாத்துக்கு இவருடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் இரட்டிப்பாக பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஐந்து கடமைகளில் சில கடமைகளை அல்லாஹ் நேரத்தோடும் உடம்போடும் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். உதாரணமாக தொழுகையை நோன்பை எடுத்தா நேரத்தோடையும் உடலோடையும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னொரு அமலை எடுத்தால், ஹஜ்ஜை எடுத்தால், நேரத்தோடையும் உடம்போடையும் பணத்தோடையும் அல்லாஹ் தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். ஆனா அன்பான சகோதரர்களே, ஜகாத் எடுத்தா அல்லாஹ் பணத்தோடையும் நஃப்ஸோடையும் தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். பணத்தை ஒரு மனிதன் சம்பாதிச்சுட்டு அதை இன்னொருவருக்கு கொடுக்கிறது என்பது நப்பு இடம் கொடுக்காது, உள்ளம் இடம் கொடுக்காது. நான் சம்பாதித்த பணத்தை கணக்கு பார்த்து இன்னொருவருக்கு கொடுக்கிறதா? அப்ப ஜகாத் அல்லாஹ் நப்போட தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, நாம் உலகத்தில் சம்பாதிக்க கூடிய பணத்தில் எப்படி ஒரு தொகையை டாக்ஸாக வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோமோ இதே போல நம்மில் அநேகமானோர் நினைத்திருக்கிறாங்க ஜகாத்தும் மார்க்கம் கேட்கக்கூடிய ஒரு டாக்ஸ் வரியை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜகாத்தும் ஜகாத் என்ற அமலும் இஸ்லாம் கேட்கக்கூடிய ஒரு வரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்பது டாக்ஸ் அல்ல, ஜகாத் என்பது வரி அல்ல, ஜகாத் என்பது ஒரு இபாதத், ஜகாத் என்பது ஒரு வணக்கம். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்து மக்ரமா, யார் ஜகாத்தை டாக்ஸாக எண்ணிக்கொள்வாங்களோ, யார் ஜகாத்தை வரிப்படும் என்று எண்ணுவாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எச்சரித்து சொன்னாங்க, செந்நிற காற்று சூடான காற்று வீசுவதை எதிர்பாருங்கள். எதற்காக? ஜகாத்தை யார் டாக்ஸாக வரியாக எண்ணுவாங்களோ, வஸல்ஸலதன் பூமி அதிர்ச்சி ஏற்படுவதை எதிர்பாருங்கள், வகத்வன் மனிதர்கள் பூமிக்குள்ள துளி வாங்குவதை புதையுண்டு போவதை எதிர்பாருங்கள், வமத்கன் மனிதர்கள் உருவமாற்றப்படுவதை எதிர்பாருங்கள், வகத்வன் வானத்தில் இருந்து கண்மலை பொழிவதை எதிர்பாருங்கள். எதற்காக? யார் ஜகாத்தை டாக்ஸாக எண்ணுவாங்களோ இவங்களை நபி அவங்க எச்சரித்து இப்படி சொல்லி காட்டினாங்க. அன்னான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுத்தால், ஜகாத் என்ற இபாதத்தை விரும்பி மன எண்ணத்தோட இஹ்லாஸாக செய்வார் என்றா, அவருக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை, பிரயோஜனங்களை, ஃபாகிதாக்களை, பாக்கியங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதன் சரியாக ஜகாத்தை கொடுப்பார் என்று சொன்னா, லவ் கஃபிரன் அன்கும் சையாதிகும் வல உதுகிலன்னகும் ஜன்னத், அவருடைய சிறிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழித்து அவரை துவண பிரவேசிக்க செய்வான். அவரை பார்த்து குர்ஆன் சொல்லுது முஹ்தூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுது முத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பயபக்தியாளர்கள். குர்ஆன் இன்னும் சொல்லுது, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், மகத்தான கூலி அல்லாஹ் அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறார். யார் ஜகாத் கொடுப்பாரோ அவருடைய பணத்தையும் அவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். இன்னும் குர்ஆன் சொல்லுது, நாங்க அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்கிறோம், ஆனா அல்லாஹ் சொல்லுதான், யார் ஜகாத் கொடுப்பாங்களோ அவர்கள் மர்ஹூமூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள். குர்ஆன் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறது. கொடுக்கக்கூடிய ஜகாத்தை அல்லாஹ் முபாஅஃபன், பல மடங்குகளாக இரட்டிப்பாக ஆக்கி அவருக்கு கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் முஹ்சினூன், உண்மையான நேர்மையான உபகாரிகள், உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகத்திலிருந்து தூரமாக்குவதும் சுவனத்தின் பக்கம் நெருக்குவதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஜகாத்துடைய அமல் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய மனிதர்களில் மிகவும் சிறந்த நல்ல மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள். அவருடைய படத்துக்கு, பொருளாதாரத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகளை இவர் கொடுக்கக்கூடிய ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் இவருடைய சொத்தை வளத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எல்லாத்தையும் விடவும் கபரில் இவருக்கு வரக்கூடிய அதாவது வேதனையை விட்டும் இவர் கொடுத்த ஜகாத் என்ற அமல் இவரை கபரில் இருந்து பாதுகாக்கும். இப்படி ஏராளமான நன்மைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை போல, யார் ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொள்வார்களோ, ஜகாத்தை கணக்கு பார்க்காமல் தடுத்து வைத்துக் கொள்வார்களோ, ஜகாத்தை கொடுக்காமல் மறுப்பார்களோ, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அதாவை பற்றியும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்தார்கள். அவர்கள் பதுக்கி வைத்துக் கொள்வார்களோ, நாளைய கயாமத்துடைய நாளில் அது நரக நெருப்பில் காய்க்கப்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதன் மூலமாக அவருடைய நெற்றியில் சூடு போடப்படும், அவருடைய விலா எலும்பில் சூடு போட படும், அவருடைய முதுகில் சூடு போடப்படும், அவருக்கு பார்த்து சொல்லப்படும், இது என்ன தெரியுமா, ஹாதாமா கனத்தும், நீ உலகத்தில் சம்பாதித்த செல்வம், இது உன்னுடைய பொக்கிஷம், நீ அதாபை அனுபவி என்று சொல்லி நாளை கியாமத்துடைய நாளில் அவர் சம்பாதித்த பணத்தின் மூலமாகவே அவருக்கு அதாபு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பணத்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆனா அவர் பலம் யுஅத்தி ஸகாத்தஹு, ஸகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை, கொடுக்காவிட்டால் அந்த ஸகாத் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளை மறுமையில் முஸ்தில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, விஷமுள்ள பாம்பாக அவருக்கு முன்னால் காட்சி அளிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொடுக்காத ஜகாத் நாளை கியாமத்துடைய நாளையில் விஷப்பாம்பாக அவருக்கு முன்னால் காட்சி அளிக்கும். அந்த பாம்புக்கு லஹு ஸபீபத்தான், ரெண்டு விஷப்பல்லு இருக்கும், அதனுடைய விஷப்பல்லால் யுதஃபிஹு யௌமல் கியாமத்தி ஸும்ம யஅகுது பிலஹ்ஸமதி யஅனி பிஜிஸகை. நபி அவங்க சொன்னாங்க, அவருடைய தாடையை கொத்திக்கொண்டே அதாபு செய்து கொண்டே சொல்லும், நான் யாரு தெரியுமா, நான் பாம்பு கிடையாது, அன கன்சுக் அன மாலு, நிறைய மக்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்தை வருஷ கடைசியில கணக்கெடுத்து ஜகாத் கொடுப்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை, கஞ்சத்தனப்படுறாரு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பதுக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடிய கஞ்சத்தனம் பட்டு கொடுக்காமல் இருக்கின்ற அந்த பணம் உங்களுக்கு நல்லது என்று யாரும் எண்ண வேண்டாம், பல் ஹுவ ஷர்ருல்லகும், நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு முசீபத்து, உங்களுக்கு கேடு, உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு அழிவு என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி நீங்க சேர்த்து வைத்தால் அந்த பணங்கள் எல்லாம், அந்த அவர் சேகரித்து வைத்த பொருளாதாரம் எல்லாம் மாலையாக ஆக்கப்பட்டு நாளை கியாமத்துடைய நாளில் அவருடைய களத்தில் போடப்படும். அன்னாட சகோதரர்களே, கியாமத்துடைய நாளில் நரகத்திற்கு முதல் முதலாக மூன்று நபர்கள் நுழைவார்கள். அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நபர் யாரு தெரியுமா, நான் நினைக்கிற முதலாவது அல்லது இரண்டாவது நபர் யாரு தெரியுமா, ஜகாத்தை கொடுக்காத மனிதன், ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியாமல் வழங்காத மனிதன் தான் நரகத்தில் முதல் முதலாக நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னாட சகோதரர்களே, ஒரு மனிதன் தெரியும் ஜகாத் கொடுக்கணும், ஜகாத் கணக்கு பார்க்கணும் தெரியும், ஆனா ஜகாத் கொடுக்கிறார் இல்ல, ஜகாத் தடுத்து வைத்துக் கொள்றாரு. எல்லா உலமாக்களுடைய கருத்து, எப்படி இவர் தொழுகையை விட்டா இவர் காத்திருந்த ஃபத்வாவை கொடுத்திருக்கிறாங்களோ, இதே போல ஜகாத்த குடுக்காட்டி இவருக்கும் தீனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவர் இஸ்லாம் என்ற பெயர்ல இருந்தாலும் இவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகிறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலத்துல நபி அவங்க வஃபாத்தாகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால சிலங்க சொன்னாங்க, நாங்க தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஹஜ்ஜி செய்வோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம், நாட்டில பிரச்சனை, மதீனால சிக்கல், இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு பக்கத்துல யமாமால முசைலமான பிரச்சனை, மறுபக்கத்துல யூதர்களுடைய பிரச்சனை, உள்நாட்டில ஒரு குரூப் ஆட்சிக்காக பிரச்சனை, அதே நேரத்தில் இன்னும் சிலர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று புரட்சி செய்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறி சொன்னாங்க, நபி அவங்களோட காலத்துல ஜகாத் கொடுக்கும் போது ஒட்டகத்தோட சேர்த்து ஒட்டகத்துடைய கயிறை கொடுத்த ஒரு மனிதன் எனக்கிட்ட வெறும் ஒட்டகத்தை மட்டும் ஜகாத்தாக தந்தா அந்த கயிறை தராததற்காக வேண்டி அவரோடு நான் யுத்தம் செய்வேன். அல்லாஹ் கடமை ஒன்று தான், இது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் ஜகாத். அன்பான சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ் ஜகாத்தையும் ஜகாத்துல் ஃபித்ரையும் அல்லாஹ் கடமையாக்குறான். எப்படி ஒரு மனிதன் மௌத்தாகினா அந்த மனிதனுடைய சொத்து வராசத்தாக பிள்ளைகளுக்கு வருமோ, அந்த வராச சொத்தை பிள்ளைகள் நினைத்ததை போன்று பிரிக்கலா, உம்ம பிரிச்சு கொடுக்கலா, அதே போல நானமார் தனக்கு ஏற்ற மாதிரி வாப்பட அந்த கடை எனக்கு, இந்த வாகனம் எனக்கு என்று பிரிக்கலா. அல்லாஹ் குர்ஆன்ல மகளுக்கும் மகனுக்கும் உம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி அந்த சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்றதை அல்லாவே சார்ட் போட்டு கொடுத்திருக்கிறான், அல்லாவே கணக்கு போட்டு கொடுத்திருக்கிறான். இதே போல ஜகாத் எப்படி கொடுக்கணும் என்பதற்கும் யாருக்கு கொடுக்கணும் என்பதையும் அல்லாஹ்வே ஒரு கணக்கு போட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் எந்த பொருள்ல கணக்கு பார்க்கணும், ஜகாத் எப்படி கணக்கு பார்க்கணும், எந்த பொருள்ல கணக்கு பார்க்கணும், எப்படி கணக்கு பார்க்கணும், எந்த பொருள்ல கணக்கு பார்க்கணும், கணக்கு பார்த்து அளவெடுத்து அந்த ஜகாத் பணத்தை யாருக்கு கொடுக்கணும், இத மார்க்கம் இஸ்லாம் ஷரியா நமக்கு அழகான முறையில படித்து தருகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாங்க ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளோடும், ஜகாத் அஞ்சு பொருள்ல கட்டாயமாக கணக்கெடுக்கப்படும். அஞ்சு பொருள்ல ஜகாத்தை கணக்கெடுக்கணும். முதலாவது ஒரு ஆள் ஃபார்ம் செய்யறாரு, அவர் செய்யக்கூடிய ஃபார்ம்ல ஆடு மாடு ஒட்டகம் அவர் பண்ண வச்சிருக்கிறாரு, அதுல ஜகாத்தை கணக்கெடுக்கணும். இரண்டாவது ஒருவர் விவசாயம் செய்யறாரு, தென்னை தோப்பு வச்சிருக்கிறாரு, தேல தோப்பு வச்சிருக்கிறாரு, அட்டந்த பெரிய ஸ்டேட் ஒன்று வச்சிருக்கிறாரு, அல்லது ஒருவர் என்ன செய்யறாரு எக்கர பிரதேசத்துல ஒரு அண்ணாசி தோட்டம் வச்சிருக்கிறாரு, இப்படி தோட்டங்கள் விவசாயம் செய்தா அதற்கும் அவர் ஜகாத் கணக்கு பார்க்கணும். மூணாவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய நாணயம் தங்கம் வெள்ளி பணம் இதற்கு அவர் ஜகாத் கணக்கெடுக்கணும். நாலாவது பிசினஸ் செய்யக்கூடிய வியாபார பொருள்ல அவர் ஜகாத்தை கணக்கெடுக்கணும். ஐந்தாவது கிடைக்கக்கூடிய புதையல் இதற்கும் அவர் கணக்கெடுக்கணும். அன்பான சகோதரர்களே, ஒருவர் ஜகாத் கொடுப்பதாக இருந்தா முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்கணும், ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடிய ஜகாத், உதாரணமாக ஒருவரிடத்துல 10 லட்சம் ஷல் இருக்குது, ஆனா இப்ப இவருக்கு ஜகாத் கடமை, ஆனா ஜகாத்தை கொடுக்கலா. காரணம் என்ன, அந்த பணம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல. ஆனா ஒருவரிடத்துல 1 லட்சம் ஷல் இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, ஆனா இவருக்கு ஜகாத் கொடுக்கலா. காரணம் என்ன, ஜகாத்துடைய அளவு இவர் எத்தல்ல, ஜகாத்துடைய அளவு நிசாப இவர் உண்ணம் அடையல்ல. பன்மான சகோதரர்களே, ஜகாத் கொடுப்பதாக இருந்தால் இருக்கக்கூடிய பணம் ஒரு வருஷம் பூர்த்தியும் ஆகணும், கொடுக்கக்கூடிய பணம் ஜகாத்துடைய நிசாபை எல்லையை அளவை அடைந்தும் இருக்கணும். மார்க்கம் மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றா, ஒரு பைத்தியக்கார பிள்ளை, ஒரு பருவ வயது அடையாத ஒரு பிள்ளைக்கு சொல்வது இஸ்லாம் ஹலாலாக்கல்ல. சிறிய பிள்ளைக்கு பைத்தியக்காரன் தொலாட்டி அவர்களுக்கு குற்றம் கிடையாது. ஆனா சிறிய பிள்ளையும் பைத்தியக்கார அதாவது புத்தி சுவாதீனம் அற்றவர்களும் அவர்களிடத்துல பணம் இருக்கும் என்று சொன்னா, அவர்களிடத்துல சொத்து இருக்கும் என்றா, அதற்கு அவர்கள் யார் பொறுப்போ அவர்கள் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கணும். தொழுக கடன் இல்ல, ஹஜ்ஜு கடன் இல்ல, நோன்பு கடன் இல்ல, ஆனா ஜகாத் கடமை, கணக்கு பார்த்து சரியாக ஜகாத்தை கொடுக்கணும். பன்மான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல யாபகம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் தான். வாப்ப மௌத்தா விட்டார் என்று சொன்னா பிள்ளைகள் எல்லாரும் மசூரா செய்து எடுக்கிறதுனா, வாப்பட வாகனத்தை யார் எடுக்கிறது, கடையை யார் எடுக்கிறது, சொத்தை எப்படி பிரிக்கிறது? முதலாவது பிள்ளைகளுக்கு வாப்ப மௌத்தா விட்டா வாப்பட எந்த சொத்தும் வராசத்தாக பிள்ளைகளுக்கு வராது. எது உழைக்கும் என்று சொன்னா, வாப்பட ஜனாசா இருக்குது, மூன்று கடமைகளை செய்யாம வாப்பட சொத்துல யாரும் கைய வைக்கலாம். ஆனா இன்றைக்கு முதலாவது வேலையே என்ன, வாப்பட ஜனாசாவை வச்சு கொண்டே யோசிக்கிறாங்க, வாப்ப யாருக்கு சல்லி கொடுத்திருக்கிறாரு, வாப்பட டாக்குமெண்ட் எங்க இருக்குது? இல்ல, மார்க்கம் சொல்லுது முதலாவது வாப்பட ஜனாசா புரிய தயாரிப்புகள். எந்த பிள்ளையும் முன்வரல்ல வாப்பது கப்பன் புடவை வாங்குறதுக்கும் அடக்கம் செய்யறதுக்கும். இந்த நேரத்துல வாப்ப சம்பாதித்து வைத்த பணத்தாலேயே வாப்பக்கு செலவழிக்கலாம், முதலாவது. ரெண்டாவது ஷகூகுல்லா பார்க்கணும், வாப்ப ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரா? வாப்ப கிட்ட தள்ளி இருந்தும் வாப்ப ஹஜ்ஜி செய்யல் என்றா ஹஜ்ஜிக்குரிய பணத்தை ஒதுக்கிடணும். ரெண்டாவது பார்க்கணும், வாப்ப எத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கல, வாப்ப ஜகாத் கொடுக்காட்டி கணக்கு பார்த்து எத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கலையோ வாப்பட பணத்திலிருந்து ஜகாத் வேறையாக ஒதுக்கிடணும். இது ரெண்டாவது. மூணாவது பார்க்கணும், வாப்ப யாருக்கு கடன் கொடுக்கணும், முதலாவது வாப்ப கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் வாப்பட பணத்திலிருந்து அடைக்கணும். மூணாவதோட சேர்த்து பார்க்கணும், வாப்ப என்ன வசிய செய்திருக்கிறாரு, வசிய செய்ததை மூணில் ஒரு பங்கை வாப்ப சொன்னது போல சொன்னவர்களுக்கு ஒப்படைத்துட்டு மீதமான பொருளை தான் பிள்ளைகள் என்ன செய்யலாம், அனந்தர சொத்தாக பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்குதா என்று பார்த்தா கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல நான் நேரத்தில் சொன்னது போல அஞ்சு விஷயங்கள், அதாவது ஃபார்ம், விவசாயம், தங்கம் வெள்ளி நாணயம், அதே போன்ற பிசினஸ், ஐந்தாவது புதையல், இந்த அஞ்சையும் பார்க்க வேண்டிய தேவையில்ல. காரணம், இந்த இடத்துல அதிகமான ஒரு வந்திருக்கிறது யார் என்று சொன்னா, பணத்தோட சம்பந்தப்பட்டவர்களும் தங்கத்தோட சம்பந்தப்பட்டவர்களும் அதே போன்று வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் தான் நாங்க இந்த குத்துபால இருக்கிறோம். அதனால இந்த மூணுலையும் மார்க்கம் எப்படி ஜகாத்தை கொடுக்கும்படி சொல்லுகின்றதை இந்த சுருக்கமான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். முதலாவது என்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம், இதற்கு மார்க்கம் எப்படி ஜகாத் கொடுக்க சொல்லுது. அன்பான சகோதரர்களே, ஒருவரிடத்துல 11 பவுன் அல்லது 10.5 பவுன் தங்கம் இருக்கிறது கையில, கடந்த ஒரு வருஷமாக ஒருவரிடத்துல 11 பவுன் தங்கம் இருந்தா இவர் 2% ஜகாத் கொடுக்கணும். ஒரு பவுன் சாதாரணமாக 50,000 ரூபா போகுது என்றா 11 பவுனுக்கு 50,000 அதாவது 5,000 ரூபா கணக்கெடுத்து அதுல 2% 13,750 ரூபாய் இவர் என்ன செய்யணும், ஜகாத் பணமாக கொடுத்துடணும். 20 பவுன் இருந்தா அரை பவுன் இவருக்கு ஜகாத் கடமை, 40 பவுன் இருந்தா 1 பவுன் இவர் ஜகாத் கொடுக்கணும். அப்ப தங்கம் ஒரு வருடத்துல 11 பவுன் இருந்தா அதை விட அதிகமாக இருக்கணும், 11 இருந்து ஜகாத் இருக்கும் என்று சொன்னா இவர் கணக்கு பார்த்து 2% ஜகாத் கொடுக்கணும். சரி, தங்கம் என்றா எப்ப எந்த தங்கத்தை கணக்கு பார்க்கிறது? இப்ப சிலவங்க என்ன செய்வாங்க, கையில நாணயமாக பணமாக அதாவது கொயின்ஸாக வச்சிருப்பாங்க, இன்னும் சிலவங்க பிஸ்கட்டாக வச்சிருப்பாங்க, இன்னும் சிலவங்க பல வகையில தங்கத்தை வச்சிருப்பாங்க. ஃபுகஹாக்கள் சொல்லுறாங்க, இப்ப ஒரு மனிதன் கையில இருக்கக்கூடிய அவர் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கையில எடுக்கணும், அதற்கு கணக்கு பாக்குறது போல இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்க, வீட்டுல அலங்காரத்துக்காக ஒரு பிரேம ஒரு கப்ப அல்லது ஒரு பிளேட்ட தங்கத்தால செஞ்சு அழகுக்காக வைத்திருப்பாங்க, இதையும் இவர் ஜகாத்துடைய கணக்கில் எடுக்கணும். வீட்டுல என்னென்ன பொருள் எல்லாம், இன்னொருவர் என்ன செஞ்சிருப்பாரு, உம்மை மௌத்தாகிட்டா உம்மட யாபகத்துக்காக உம்மட தங்க மாலையை நான் வச்சிருக்கிறேன், யாபகத்துக்காக வச்சிருக்கிறேன், பிரச்சனையே இல்ல, இவர் மௌத்தாக காட்டும் உம்மட மாலையை இவர் வச்சு கொள்ளலாம், ஆனா ஜகாத்துடைய கணக்கில் இந்த மாலையும் வரணும், இந்த மாலையும் ஜகாத்துடைய கணக்குல வரணும். அப்ப இந்த ரெண்டையும் மொத்தமாக பார்த்து இவர் ஜகாத்த அளவு கணக்கெடுத்து 2% கொடுக்கணும். ஆனா இப்ப ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது என்ன, ஏன் மனைவி பாவிக்க கூடிய தங்கத்துக்கு நகைக்கு ஜகாத் கொடுக்கணுமா? மனைவி பாவிக்க கூடிய நகைக்கு ஜகாத் கடமை இல்ல, ஆனா 2 நிபந்தனை. முதலாவது நிபந்தனை, ஒருவர் ஹராமாக தங்கத்தை பாவிக்கிறாரு. சில வாலிபர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, தங்கத்தால செயின் போட்டு இருப்பாங்க, கையில தங்கத்தால மோதிரம் போட்டு இருப்பாங்க, சிலவங்க தங்கத்தால ஒஸ் போட்டு இருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, இது ஆண்களுக்கு ஹராம் என்ற பாவம் அவர்கள் எழுதப்படும், ஆனாலும் இது ஜகாத்துடைய கணக்குல வரணும். ரெண்டாவது, பெண்கள் பாவிக்கக்கூடிய நகைக்கு ஜகாத் கடமை இல்ல, ஆனா நிபந்தனை அதாவது வீண்வரியம் இடத்தை தாண்டக்கூடாது. உதாரணமாக கொழும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி எந்த அளவு நகை பாவிப்பா என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதை விட அதிகமாக ஒரு பெண்மணியிடத்துல நகை இருக்கும் என்று சொன்னா அந்த பெண்மணி ஜகாத் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்குமார் என்ன செய்யறா, என் மகள கல்யாணத்துக்கு நான் இப்பயே நகை சேர்க்கிறேன், கிடைக்கக்கூடிய பணத்துல நான் என்ன செய்ய மாலைய காப்ப வாங்கி சேர்த்து வைக்கிறேன், பேங்க்ல வச்சிருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இதுக்கும் ஒரு பெண்மணி, ஏன் பாவனைக்கு வரல, மகள் முடிக்க போக்களை கொடுக்கறேன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க, இதுவும் கணக்குக்கு வரணும். அதே போல அன்பான சகோதரர்களே, சில பெண்மணிகள் என்ன செய்வாங்கடா, கிடைக்கக்கூடிய பணத்துக்கெல்லாம் அவங்களுடைய பாவனைக்காக நகைகளை வாங்கி சேர்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட அளவை விட ஒரு பெண்ணிடத்துல அதிகமான நகை இருக்கும் என்று சொன்னா அந்த பெண்கள் அந்த தங்கத்துக்கு ஜகாத் கொடுத்தே ஆகணும். அப்ப தங்கத்துக்கு சாதாரணமாக 11 பவுன் கடந்த ஒரு வருஷம் இருக்கும் என்றா பின்னால சொல்லப்பட்ட அனைத்தையும் சேர்த்து 2% ஒருவர் ஜகாத் கொடுக்கணும். அதே போன்ற வெள்ளியாக இருந்தால் 595 கிராம், அதாவது சாதாரணமாக ஒரு கிராம் இந்த 100 ரூபாய் என்று பார்த்தால் சாதாரணமாக 595 கிராம் என்றா 59,500 ரூபாய் அவருடைய கையில இருக்கிறது சொன்னா அவருக்கு ஜகாத் கடமை. அவருக்கு ஜகாத் கடமை, அவர் என்ன செய்யணும், அவருடைய கணக்கை பார்த்து 2% அவரும் ஜகாத் கொடுக்கணும். அதே போல அன்பான சகோதரர்களே, மூணாவது, ஒருவருடைய கையில பணம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க பணத்துக்கு அது எவ்வளவு இருந்தா ஜகாத் கொடுக்கிறது, பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறாரு, ஆனா இதற்கெல்லாம் ஜகாத் இல்ல, இந்த மாதிரி நினைச்சு வாழ்றாங்க. அன்பான சகோதரர்களே, கையில இருக்கக்கூடிய பணத்துக்கு ஒருவர் சரியாக கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கணும். இப்ப பணம் எவ்வளவு இருந்தா ஜகாத் கொடுக்கணும், 1 லட்சம் இருந்தா ஜகாத் கொடுக்கிறதா அல்லது 2 லட்சம் இருந்தா ஜகாத் கொடுக்கிறதா? ஃபுகஹாக்கள் சொல்லுறாங்க, தங்கத்துடைய அளவை பார்க்கணும். யாரிடத்துல 11 பவுன் என்றா சாதாரணமாக 5.5 லட்சம் ஒருவருடைய கையில பணமாக ஒரு வருஷம் இருக்குது என்று சொன்னா அவர் என்ன செய்யணும், 2% அவர் ஜகாத் கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு இடத்துல 5.5 லட்சம் ரூபாய் அவர் வச்சிருக்கிறார் என்றா கடந்த ஒரு வருஷம் அவரது கையில் அந்த பணம் இருக்கும் என்று சொன்னா 2% கணக்கு பார்த்து அவர் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். பன்மான சகோதரர்களே, பணமாக மட்டும் அல்ல, ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நாங்க வாழக்கூடிய வீடு, நாங்க பாவனைக்கு வைத்திருக்கக்கூடிய வாகனம், இதற்கெல்லாம் ஜகாத் கிடையாது. ஆனா ஒருவர் ஒரு கடையை வாங்கியிருக்கிறாரு, ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறாரு, அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடை வாங்கியிருக்கிறாரு, நல்ல ஒரு காணியை வாங்கியிருக்கிறாரு, இதே போல பேங்க்ல பணம் இருக்குது. ஆனா இவனுடைய நோக்கம் என்னென்றா, நல்ல ஒரு விலை வந்தா வாகனத்தை நான் வித்துடுவேன், நல்ல ஒரு விலை வந்தா என்ன வீட்டை வித்துடுவேன், நல்ல ஒரு விலை வந்தா அந்த காணியை வித்துடுவன் என்றா அது வியாபார பொருள். அதையும் கணக்கு கெடுத்து மொத்தமாக கணக்கு பார்த்து என்ன செய்யணும், 50 லட்சம் ரூபா இவருடைய கையில இவருடைய பணமாக சொத்தாக காணியாக இருக்கும் என்று சொன்னா 2.5% 1,25,000 ரூபா உதாரணமாக இவருடைய காசு கொடுக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் விண்ணறியார்களே, அதே போன்று சொல்லுறாங்க, தங்கத்தை வச்சு பார்த்தா ஒருவரிடத்துல 5.5 லட்சம் இருந்தா ஜகாத் கடமை போல, வெள்ளிய வச்சும் பாருங்க, உதாரணமா சாதாரணமாக வெள்ளிய வச்சு பார்த்தா நாங்க ஒவ்வொருவரும் ஜகாத்துக்கு கடமையானவங்க தான் இந்த இடத்துல இருக்கிறோம். வெள்ளிய வச்சு பார்த்தா ஒருவர் இடத்துல சாதாரணமாக 60,000 ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் எவ்வளவு போகுதுன்னு பார்த்து 595 கிராம் அதாவது பெருமதி அளவு யாருடைய கையில பணம் இருக்குமோ அவருக்கு ஜகாத் கடமை. வெள்ளிய வச்சு பார்த்தா நாங்க ஒவ்வொருவரும் ஜகாத் கொடுக்க கூடியவங்க தான் இங்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நீங்க வெள்ளிய வச்சு பார்த்தா புகாக்கள் சொல்லுறாங்க நிறைய ஏழை மக்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, 3வது வியாபாரம், இத நிறைய மக்கள் நினைச்சத போல ஜகாத் கொடுக்கிறாங்க. நோன்புக்கும் ஜகாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நோன்பு என்பது தனியான ஒரு அமல், ஜகாத் என்பது தனியான ஒரு அமல். ஆனா நாங்க எப்ப எங்களோட பிசினஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சோமோ, சாதாரணமாக உதாரணமாக ஷாபானுடைய சென்ற வருடம் ஷாபானுடைய 15வது நாள் விரைவில் நாங்க எங்களோட வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தா இந்த ஷாபான் 15 எங்களுக்கு ஜகாத் கடமையாகுது. முதலாவது நாங்க எங்களோட வியாபாரத்துக்கு எப்படி ஜகாத் கொடுக்கறதுண்டா, இன்னைக்கு நாங்க என்ன செய்யறது, ஒரு சுத்தொண்டு சுத்தி பார்த்துட்டு இவ்வளவு ஜகாத் கடமைன்னு நாங்களே ஒரு ஜகாத்தை நிர்ணயம் செய்யறோம். அன்பான சகோதரர்களே, நாங்க எங்களையே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் சரியாக கொடுத்தோம் என்று, ஆனா எங்களோட பணத்துல இன்னும் அழுக்கு ஹராம் கலந்து கொண்டே இருக்குது. அப்ப வியாபாரத்துல எப்படி ஜகாத் கொடுக்கிறது, கடையில இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இவர் கணக்கு பார்க்கணும். எவ்வளவு பொருள் கடையில இருக்குதோ அந்த முழு பொருளுக்கும் இவர் கணக்கு பார்க்கணும். இப்ப ஒருவர் அதாவது கடையில வியாபாரம் டெலிவரிக்காக வேண்டி 10 வாகனம் வச்சிருக்கிறாரு, 10 வாகனம் வச்சிருக்கிறாரு, கடையில் இருக்கக்கூடிய ஏனைய பொருட்கள் வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதுல இதுக்கும் ஜகாத் கடமையா, அதுக்கு ஜகாத் கடமை இல்ல. அவர் பாவிக்கக்கூடிய வியாபாரத்துக்காக பாவிக்கக்கூடிய வாகனம் அந்த கடைக்கு எந்த விதமான ஜகாத்தும் இல்ல. ஆனா கடையில இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இவர் ஜகாத்த கணக்கு பார்க்கணும். சரி, இப்ப கடையில இருக்கக்கூடிய பொருள் ஒரு கப் இருக்குது, இதை விற்கிற விலைக்கு கணக்கு பாக்குறதா இல்ல வாங்குற விலைக்கு கணக்கு பாக்குறதா, ரெண்டு முறையில பார்த்தாலும் இவருக்கு நட்டம் ஏற்படும். அதனால உலமாக்கள் ஹதீஸ வச்சு சொல்றாங்க, இவர் விற்கிற விலையை வைத்தும் ஜகாத்துக்கு கணக்கு பார்க்க கூடாது, வாங்குற விலையை வச்சும் ஜகாத்துக்கு கணக்கு பார்க்காம அந்த நேரத்துல பஜார்ல என்ன விலை போகுதோ அந்த விலையை வச்சு இவர் ஜகாத்துக்கு நிர்ணயம் செய்வாரு. இப்ப கடையில் இருக்கக்கூடிய முழு பொருளுக்கும் இவர் ஜகாத்தை என்ன செய்வாரு, அளவெடுப்பாரு. 2வது கடன், இவர் வியாபாரத்துக்காக சிலருக்கு கடன் கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த கடனை பத்தி புகாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, 2 விதமான கடன் இருக்குது, சில கடன் இருக்குது, சிலவங்க என்ன செய்வாங்க, எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா சொல்லு போடக்கூடியவங்க, எடுத்த கடனை தராம இருக்கக்கூடியவங்க. அதனால புகாக்கள் சொல்லுவாங்க, கடனை ரெண்டாக பிரிங்க, ஒன்று ஷுவர் கடன் உறுதியான கடன், 2வது உறுதி இல்லாத கடன். உறுதியில்லாத கடன் இவர் தருவாரா இல்லையா என்று தெரியாது. அவர் எப்ப அந்த கடனை எங்களுக்கு தாராரோ, எத்தனை வருஷத்துக்கு பின்னால தந்தாலும், எத்தனை வருஷம் ஜகாத் கொடுக்கலையோ கணக்கு பார்த்து அந்த படத்துக்கு ஜகாத்தை கொடுக்கணும். ஆனா உறுதியான கடன் இவர் தந்துருவார் என்று இருந்தா இதையும் எங்களோட வியாபாரத்துடைய பொருளோட சேர்க்கணும். அதே போல எங்களோட பேங்க்ல இருக்கக்கூடிய பணங்கள் இதையும் ஜகாத்துடைய கணக்குக்கு கொண்டு வரணும். இதே போல நாங்க வெளிநாட்டுக்கு போய் இந்தியா, ஹாங்காங், பேங்காக், சைனா போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்க ஆர்டர் பண்ணி தள்ளிய கொடுத்துட்டு வந்திருப்போம். சிலவங்க நினைக்கிறாங்க இன்னும் பொருள் நாட்டுக்கு வரலையே அதனால ஜகாத் கடமில்லை நினைக்கிறாங்க, இல்ல அந்த பொருளும் ஜகாத்துடைய கணக்குக்கு வரணும். இப்ப மொத்தமாக கணக்கு பார்க்கிறாரு, கிட்டத்தட்ட 2 கோடி இப்ப இவர் கிட்ட பொருள் அதாவது வியாபாரத்துடைய கணக்கு இருக்குது, 2 கோடி கையில இருக்குது, அதாவது 2 கோடி பொருளாக பணமாக பல முறையில இருக்குது கடனாக. எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா சாதாரணமாக 2 கோடி என்றால் 2.5% 5 லட்சம் ஜகாத் கொடுக்கணும். இப்ப போன ரமலான்ல நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்றா, ஹஜ்ரத் எனக்கு 2 கோடி தான், ஆனா கிட்டத்தட்ட 1.5 கோடி கடன் இருக்குது. 1.5 கோடி நான் கடன் கொடுக்கணும். நிறைய பேர் அவங்களே என்ன செய்யறாங்க, அந்த கடனை கழிச்சிட்டு என்ன செய்யறாங்கடா, 1 கோடிக்கு மட்டும் ஜகாத் கொடுக்கறாங்க. முடியாது. மார்க்கம் சொல்லுது கடனுக்கும் ஜகாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவருக்கு 10 கோடி தான் கடன் இருந்தாலும் இப்ப கையில் இருக்கக்கூடிய 2 கோடிக்கு அவர் ஜகாத் கொடுத்து தான் ஆகணும். ஷபான் மாதத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்கடா, மதீனா வாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, மதீனா வாசிகளே ரமலான் வரப்போகுது, ஏன் மதீனா வாசிகள் நோன்பு வச்சுதான் வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க, உங்களோட கடன்களை கொடுத்து முடிச்சிடுங்க, நோன்பு வந்துட்டேன்டா உங்களோட ஜகாத்துக்கும் கடனுக்கும் தொடர்பு படுத்தேலா. அப்ப ஒருவரிடத்துல கடன் இருக்கும் என்று சொன்னா அவர் அவருடைய வியாபாரம் ஆரம்பிக்க கூடிய அந்த ஜகாத் கடமையாக இருந்து அந்த நாளுக்கு முன்னாலேயே கடனை கொடுத்துட்டாருண்டா பிரச்சனை இல்ல. ஆனா அதற்கு பின்னாலும் அந்த கடன் பணம் அந்த அது பணம் அவருடைய கையில் இருக்கும் என்று சொன்னா அவர் கணக்கு பார்த்து அவர் என்ன செய்யணும், அந்த தொகையை 2% ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் கணக்கு பார்க்கிற விஷயத்துல பேணுதலாக பக்குவமாக கணக்கு பார்த்து ஜகாத் பணத்தை எடுக்கிறாங்க. ஆனா கொடுக்கக்கூடிய விஷயத்துல எல்லாருமே 180% தவறு எடுத்துறாங்க. கேட்டா சொல்றாங்க, ஹசரத் எங்களோட வாப்பா அப்பா உமா உம்மம்மா செஞ்ச மாதிரியே நாங்க ஜகாத்த கொடுக்கிறோம், எங்களோட வாப்பா எங்களோட ஊருக்கு 1000 ரூபாய் அம்லப்புல போட்டு ஒவ்வொரு வருஷமும் அனுப்புறாரு, வாப்பா செஞ்ச அமல நான் உடாம செஞ்சு வாரன். யாரு சொன்னது ஜகாத் அப்படி கொடுக்க சொல்லி, ஜகாத்த நானும் நீங்களும் நினைச்சது போல கொடுக்கலா, அல்லாஹ் சொல்றான் நான் சொல்றது போலத்தான் நீங்க ஜகாத்த கொடுக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அடிமைகள் இஸ்லாத்துக்கு வந்த நவ முஸ்லிம்கள், 4வது கடனாளிகள், 5வது இப்னு சபீல் வழிபோக்கர்கள். இப்ப ஒரு மனிதன் ஜகாத்த கணக்கு பார்த்து எடுக்கிறாரு, பெரியொரு தொகை வந்துட்டு சிறியொரு தொகை வந்தா இந்த 5 கூட்டத்துல ஒரு கூட்டத்துக்கு ஜகாத் பணத்தை கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு 50 லட்சம் ஜகாத் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ஜகாத் வந்துட்டு சுகஹாக்கள் சொல்லுறாங்க, இவர் என்ன செய்யணும், இந்த 5 லட்சத்தையும் 5 கூட்டத்துக்கும் சரியாக சமமாக பிரிக்கணும். மிஸ்கீன், சுகரா, இப்னு சபீல், காரிமீன், அதே போல இஸ்லாத்துக்கு வந்தவங்க 5 கூட்டத்துக்கும் சமமாக பிரிச்சு ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3 நபர்களுக்கு இவர் இவருடைய ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கணும். ஆனா அந்த 3 பேருக்கும் சமமாக பணத்தை கொடுக்கணும் வேண்டாம், தேவையில்ல, அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஜகாத்தை கொடுக்கலாம். அன்பான சகோதரர்களே, சுக்கரா கலந்து சொன்னா நல்ல யாபம் வச்சுக்கோங்க, நாங்க எல்லாம் நினைச்ச மாதிரி கண்டவங்களுக்கு எல்லாம் எங்களை ஜகாத்தை கொடுத்துட்டோம், முடியாது. ஜகாத்துக்கும் சதகாக்கும் உள்ள வித்தியாசம், சதகாவ மறைச்சி யாருக்கும் தெரியாம இஹ்லாஸாக கொடுக்கிறோம், ஆனா ஜகாத்தை அப்படி கொடுக்கலா. நாங்க ஒருவருக்கு ஜகாத்தை கொடுக்கறோம் என்றா சொல்லணும், இது என்னுடைய ஜகாத் பணம், இது நான் உங்களுக்கு தாரதே இந்த ஜகாத் பணம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, இந்த ஹசரத் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர் இஸ்தாப் இருக்கிறாரு, அவருக்கு என்னோட ஜகாத் பணத்தை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்க, 100 அலா 100, நல்ல விஷயம். அவர் இந்த 5 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தினராக இருந்தா உங்களோட ஜகாத் பணத்தை தாராளமாக கொடுங்க, ஆனா நோன்புக்கு போனஸாக கொடுக்கவானம். அந்த ஜகாத் பணத்தை நிறைய பேர் என்ன செய்யறது, போனஸாக தான் கொடுக்கறாங்க. ஹராம் கூடாது. போனஸ் வேற, சதக்கா வேற, ஜகாத் வேற. நீ ஜகாத்தாக கொடுத்த அந்த இஸ்தாப்புக்கு சொல்லணும், இதேண்ட ஜகாத் பணத்துக்கு உனக்கு தாரேன். பண்பான சகோதரர்கள், அல்லாஹ் சுக்கராக்கள் என்றா அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஆனா தொழில் செய்யக்கூடிய வசதி அவருக்கிட்ட இல்ல. மிஸ்கீன், 2வது மிஸ்கீன், நாங்க நினைச்சிருக்கிறது மிஸ்கீன் என்றா பள்ளி முன்னுக்கும் எங்கட வீட்டுக்கும் வார மிஸ்கீன் என்று. இன்றைக்கு மிஸ்கீன் எடுத்தா அவங்களுக்கும் ஜகாத் கடமை, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எடுத்தா எங்களுக்கு இருக்க பணத்தை விட கூடுதலா அவங்க கிட்ட தான் இருக்குது. அண்மையில இந்தியால ஒரு மிஸ்கின் மௌத்தாக இருக்கிறாரே, அவர் கையில வச்சிருந்த பையெடுத்து பார்த்தா 1.5 கோடி ரூபாய் பணம் இருக்குது. அன்பான சகோதரன், மிஸ்கின் என்று சொல்றது எங்க பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிஸ்கின் அல்ல. ஒருவர் அன்றாடம் சம்பாதிக்கிறாரு, போதுமான வருமானம் கிடையாது, அவருக்கு 1000 ரூபாய் தேவை, ஆனா 800 ரூபாய்க்கு அவருக்கு பெற்றுக் கொள்றாருண்டா, இவருக்கும் என்னோட ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அதே போல் அன்பான சகோதரர்களே, முஅல்லஃபத்துல் குலூப் நவ முஸ்லிம் கட்டாயமாக அண்மையில் கூட நிதா பவுண்டேஷனால ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்கு உங்களோட ஜகாத் பணத்தை கட்டாயமாக கொடுங்க. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து குடும்பத்தை சொத்தை உறவை எல்லாம் இழந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா சரியாக கவனிக்கப்படாததால மீண்டும் களிமாவை விட்டு முர்த்தத்தாகி போறாங்க. எங்களோட ஜகாத்துடைய பணத்துல நிறைய தேவை இருக்குது, அந்த ஏழை மக்களுக்கு ஒப்படைச்சிருங்க. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, கடனாளிகள் நிறைய மக்கள் இந்த யார பார்த்தாலும் கடன்ல மாட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஜகாத்தை கொடுத்து உதவுங்க. நிபந்தனை, அவர் ஹராமான முறையில கடன் எடுத்தா, கடன் எடுத்திருந்தா கொடுக்கவானோம், கல்யாணத்தை பெருசா செய்யணும் என்று கடன் வாங்கி இருக்கிறாரு, இவருக்கு ஜகாத்தை கொடுக்கலா? ஒருவர் லோன் வாங்கி இருக்கிறாரு, லீஸ்ல வாகனம் எடுத்திருக்கிறாரு, அதே போல ஈடு வச்சிருக்கிறாரு, இவருக்கு ஜகாத் பணத்தை கொடுத்து கடன் அடைக்கலா? ஜகாத் இவருக்கு ஹதியாவை கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, ஜகா அத கடனை இல்லாமாக்குங்க. கடன் என்று சொன்னா ஹலாலான முறையில் எடுத்த கடன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க, சில பெண்மக்கள் வீட்டுல கணவன் கொடுக்கக்கூடிய பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த பெண்கள் நினைக்கலாம் எங்களுக்கு ஜகாத் கடன் இல்லை என்று. அந்த பெண்களும் 5.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷமாக கையில் இருக்கும் என்றா அந்த பெண் மக்களுக்கும் ஜகாத் கடமை. ஆனா மனைவி கடனாளியாக இருந்தா கணவன் தந்த பணத்திலிருந்து ஜகாத்தை மனைவிக்கு கொடுக்கலா? ஆனா கணவன் கடனாளியாக இருக்கிறாரு, கடன் எடுத்திருக்கிறாரு, மனைவி ஜகாத் கணக்கு பார்க்கிறா, 2 லட்சம் ரூபாய் கையில பணம் வருது ஜகாத் பணம். நபி கிட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட கணவன் கடன் கேக்குறாரு, கடனாளியாக இருக்கிறாரு, ஏண்ட ஜகாத்தை கொடுக்கட்டுமா? நபி அவங்க சொன்னாங்க, கணவனுக்கு தாராளமாக உங்களோட ஜகாத் பணத்தை கொடுத்து உதவுங்க. அதே போல பள்ளி கட்டுறதுக்கும், மதரசா கட்டுறதுக்கும், பாடசாலை கட்டுறதுக்கும் இன்னைக்கு நிறைய பவுண்டேஷன் வச்சு வசூல் செய்யறாங்க உங்களோட ஜகாத் பணத்தை தாங்க. இந்த 8 கூட்டத்துல இந்த மஸ்ஜிதோ மதரசாவோ பாடசாலையோ வராது, அதுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலா? நிறைய இடத்துல வசூல் செய்யறாங்க, சிலவங்க பாக்குறதும் இல்ல, ஜகாத்ல ஒரு தொகையை எடுத்து என்ன செய்யறாங்க, அந்த பவுண்டேஷனுக்கு கொடுத்துடுறாங்க. அன்பான சகோதரர்களே, அது ஹதியாக்கள் சதக்கால கொடுங்க, ஜகாத்த மதரசா மஸ்ஜித் பாடசாலைகளுக்கு கொடுக்கலா? ஆனா மதரசால ஓதக்கூடிய ஒரு மாணவன் இருக்கிறாரு, ஃபீஸ் தள்ளி கட்ட முடியாம வறுமையில் இருக்கிறாரு, அவருடைய மாதாந்த அதாவது மாதாந்த கட்டணத்தை இவருடைய ஜகாத்திலிருந்து கட்ட முடியுமே தவிர மதரசாக்களுடைய உதவிக்கு ஜகாத்துடைய பணத்தை பயன்படுத்த முடியாது. வல்லனா என் அல்லாஹ், அவன் தந்த பொருளாதாரம், அவன் தந்த செல்வத்தை சரியான முறையில கணக்கு பார்த்தியா அல்லாஹ், நீ எப்படி ஜகாத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டியோ, யாருக்கு ஜகாத்தை கொடுக்கும்படி சொன்னியோ, எப்படி ஜகாத்தை கொடுக்கும்படி சொன்னியோ, இந்த கடமைய சரியான முறையில விளங்கியா அல்லாஹ், ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவாயாக. பலரோட பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிச்சியா அல்லாஹ், அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்மார்களுக்கு ரஹ்மத் செஞ்சியா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சியா அல்லாஹ், இந்த மஹல்லாவுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை மக்களத்தை மறக்கடியா அல்லாஹ், இன்னும் சில நாட்கள்லயா அல்லாஹ் எங்களை முன்னோக்கி புனிதமான கண்ணியமான ரமலான் மாதம் வரவிருக்கிறதையா அல்லாஹ், யார் இந்த ரமலான் மாதத்தை கண்ணியமாக அழகான முறையில வரவேற்று அந்த 30 நாளும் 29 நாளும் அமளி மூலமாக அந்த ரமலானை அழகுபடுத்தக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ், என்னோட வாழ்க்கையை நீளமாக்கிறியா அல்லாஹ், ஜகாத்தை சரியாக பேணுதலாக கொடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ், குதுபாவை கபில் செஞ்சியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த இடத்துல ஒன்றாக இருக்கிறோமோ, இதே போல நாளை கயாமத்துடைய நாளையில் சாலிகீங்கள் முத்தகீங்கள் சுவதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சஹாபாக்களுடன் ஒன்றாக மக்கள் இருந்தியா அல்லா, உன்னுடைய அரசியுடைய நிலையை பெற்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபாத்தை பெற்று அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹவ்துல் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தில் நீரந்து ஜன்னத்தில் பிரதோஷ நபியோடு இருந்தியா அல்லா, உன்னுடைய லிபா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்துக்கும் போற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. وآخر دعوانا